2022 டிசம்பர் மாத தென்றல் இதழில் சிறுகதை பகுதியில் எழுத்தாளர் கே பானுமதி பார்த்தசாரதியின் இன்று புதிதாய் பிறந்தோ என்னும் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கல்லூரியில் இருந்து வந்த கையில் ஒரு கப் காஃபியுடன் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. மகளையே வைத்த கண் வாங்காமல் பெருமையுடன் பார்த்தவார் தன் அறை வாசலில் நின்றிருந்தார் ராஜசேகர், அவள் தந்தை. யாரோ உற்று பார்ப்பது போன்ற உள்ளுணர்வு கொடுத்து திரும்பி பார்த்தாள் சம்யுக்தா. என்ன அப்பா அப்படி புதிதாக பார்ப்பது போல் பார்க்கிறீர்கள் என்றாள் வியப்புடன். உன்னை பார்த்தவுடன் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியாரின் பாடல்தான் நினைவில் வருகிறது என்று பெருமூச்செறிந்தவர், கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு என் அறைக்கு வர முடியுமா கண்ணம்மா, உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். இதோ வந்து விட்டேனப்பா என்றவள் காப்பி கோப்பையை லேசாக அலசி பாத்திரம் கழுவும் எந்திரத்தில் போட்டுவிட்டு ராஜசேகர் அறைக்கு வந்து அவர் எதிரில் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து லேசாக சிரித்தாள். இப்போ சொல்லுங்களப்பா என்றாள். அப்பா தாடையை தேய்த்து கொண்டு யோசனையுடன் அவளையே உறுத்து பார்த்தார். என்னடாடி அப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி சொல்வதே என்று தெரியவில்லை ராஜசேகர். என்னிடம் போய் என்ன தயக்கம்? மனதில் நினைப்பதை கேளுங்கள் அப்பா. உனக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று நானும் உன் அம்மாவும் நினைக்கின்றோம். சம்மதமா? நான் வேலையில் சேர்ந்து இன்னும் ஒரு வருடம் கூட முடியவில்லையே, அதற்குள் என்ன அவசரம்? பரவாயில்லை அம்மா, நீயும் பிசிக்ஸில் மாஸ்டர்ஸ் படித்து எம்ஃபில்லும் முடித்துதான் கல்லூரி ஆசிரியர் பணியில் சேர்ந்தாய். நீ உன் கடமையை முடித்து விட்டாய், எங்கள் கடமையை நாங்கள் செய்ய வேண்டாமா என்றார் ராஜசேகர். அப்பா, நான் PhD முடிக்க வேண்டும். தாராளமாக திருமணம் செய்து கொண்டு வேலையில் இருந்து கொண்டு முடிக்கலாம். அப்போது அம்மா சமையலில் இருந்து ஈரக்கைகளை முந்தானியில் துடைத்தபடி வந்து அப்பா அருகில் அமர்ந்தாள். இருவரும் ஒரு முடிவோடுதான் பேச வந்திருக்கிறார்கள், நாம் இனி தப்ப முடியாது என்று நினைத்து சம்யுக்தா புன்னகைத்தாள். இங்கே பாரு சம்யுக்தா, நான் என் பாஷையில சொல்றேன். கோழியை கேட்டு யாரும் பிரியாணி செய்வதில்லை. வருகிற தை மாதத்தில் கட்டாயம் திருமணம் முடிக்க வேண்டும். நீ யாரையும் மனதில் நினைத்திருக்கிறாயா? அல்லது நாங்களே மாப்பிள்ளை பார்க்கட்டுமா என்பதுதான் கேள்வி என்றாள் அம்மா லக்ஷ்மி. நான் யாரையும் நினைக்கவில்லை சம்யுக்தா. அப்படியானால் பார்க்கிற மாப்பிள்ளை என்ன வேலை செய்ய வேண்டும்? டாக்டரா, இன்ஜினியரா, அல்லது உன்னை போல் கல்லூரி பேராசிரியரா கேட்டார் அப்பா. உங்கள் இருவருக்கும் பிடித்தவராக இருக்க வேண்டும், முக்கியமாக மனிதனாக இருக்க வேண்டும். என்னம்மா சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, நான் வேலைக்கு போகும் வரை எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஆனால் மக்களோடு கலந்து பயணிக்கும் போது, பணி செய்யும் போது டாக்டர்கள், இன்ஜினியர்கள் என்று எல்லா தொழில் செய்பவர்களையும் பார்க்கிறேன். ஆனால் உண்மையான மனிதனை மட்டும் பார்க்க முடியவில்லை. என்ன உளறுகின்றாய் என்றாள் அம்மா. ஆமம்மா, நான் சொல்வது சத்தியம். அப்பா, எனக்கு கணவர் மது அருந்தக்கூடாது, தேவையில்லாமல் பொய் பேசக்கூடாது. இது இரண்டும் தான் என் கண்டிஷன் என்றாள் சம்யுக்தா. சரிதான், புத்தர் கடுகு வாங்கி வர சொன்ன கதைதான் என்று கடுகெடுத்தாள் அம்மா. என்ன உளறுகின்றாய் ராஜசேகர்? பின்ன என்னங்க, இவள் எந்த காலத்தில் இருக்கிறாள்? பொய் பேசாமல் கூட இருப்பார்கள். இந்த காலத்தில் பசங்க தண்ணி அடிக்காமல் இருப்பார்களா? கஷ்டம் என்று தலையில் அடித்து கொண்டு தன் அந்த புறத்துக்கு, அதாவது சமையலறைக்குள் சென்று விட்டாள். அன்று முதல் சம்யுக்தாவிற்கு சீரியஸாக வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஜாதி சங்கத்தில் அவள் போட்டோவும் பெயரும் பதியப்பட்டது. தினம் ஒரு குடும்ப பெண் பார்க்க வந்தது. அவர்களுக்காக அம்மா ஏற்பாடு செய்த ஸ்வீட்டும் காரமும் மட்டுமே சம்யுக்தாவுக்கு பிடித்தது. ஒரு மாப்பிள்ளையையும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து பட்டுப்புடவையும் பழத்தட்டுகளுமாக சில பெண்களும் ஜரிகை வேட்டியும் பட்டு சட்டையுமாக சில ஆண்களும் வந்தனர். அதில் ஒருவர் மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் கம்பீரமாக அழகாக இருந்தான். அவன்தான் கதிர். அவர்களை பார்த்தவுடன் ராஜசேகருக்கு திக்கென்று இருந்தது. அரசியல் செல்வாக்கு மிக்க குடும்பம்,
சில நூல் ஆலைகளுக்கும் திரையரங்கங்களுக்கும் கூட உரிமையாளர் டாஸ்மாக் கடை கூட ஒன்று இருப்பதாக கேள்வி. தண்ணி அடிப்பவனே வரக்கூடாது என்று மகள் சட்டம் போடுகிறாள். ஆனால் தண்ணிலாரியே வந்திருக்கிறதே, கடவுளே என்ன செய்ய போகிறேன் என்று திகைத்தார் ராஜசேகர். அவர்களை பணிவோடு உபசரித்து சம்யுக்தா போட்ட நிபந்தனைகளை கூறினார். ஆனால் பெண் பார்க்க வந்த கதிரே சம்யுக்தாவின் இரண்டு நிபந்தனைகளையும் தனக்கு ஏற்புடையவைதாம் என்று கூறினான். அதுவரை உள்ளே இருந்த சம்யுக்தா வெளியில் வந்து டாஸ்மாக் கடை வைத்து பொதுமக்களின் உயிரையும் சந்தோஷத்தையும் கொள்ளையடித்து பிழைக்கிறீர்கள், நீங்கள் மட்டும் உத்தமராக இருந்து என்ன புண்ணியம், வெரி சாரி என்று முகத்தில் அடித்தால் போல் கூறிவிட்டு உள்ளே போய்விட்டாள். கதிரின் பெற்றோர் அவர்கள் மகன் சம்யுக்தாவை உயிரினும் மேலாக நேசிப்பதாகவும் என்ன செய்வது, எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றனர். அப்போதுதான் அத்தை ஞானம், ராஜசேகரின் தங்கை, ஊரிலிருந்து வந்தாள். லக்ஷ்மி தன் நாத்தனாரிடம் சம்யுக்தா போட்ட கண்டிஷனை விவரித்தார். ஞானம் அடக்க முடியாமல் சிரித்தாள். என்னடி பைத்திய மாதிரி சிரிக்கிறாள் என்று கோபித்துக் கொண்டார் ராஜசேகர். லக்ஷ்மியும் ஒன்றும் புரியாமல் விழித்தாள். பின்ன என்ன அண்ணா, ஒரு மனிதன் தானே டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகிறான். மேன் இஸ் அ ரேஷனல் அனிமல் என்று படிக்கவில்லையா? மனிதன் பாதி மிருகம் பாதி என்று முடித்தாள் ஞானம். முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுதானே, மகளுக்கு பரிந்து பேசினார் ராஜசேகர். திருமணமாகும் வரை நல்லவனாக இருந்துவிட்டு பின்னர் நண்பர்களால் வழிமாறினால் என்ன செய்ய முடியும்? விவாகரத்தா செய்ய முடியும்? மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? நானும் அதையே தான் சொல்கிறேன், லக்ஷ்மியும் சேர்ந்து கொண்டார். எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பிட வெண்ணெய் முறுக்கும் ஆரஞ்சு பழரசமும் கொண்டு வந்து வைத்தாள் சம்யுக்தா. அவள் கைகளை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டாள் ஞானம். என் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியுமா சம்யுக்தா? ஏன், உங்களுக்கு என்ன, அழகிலும் அறிவிலும் உங்களுக்கு நிகரான மாமா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர், நீங்கள் எள் என்பதற்கு முன் எண்ணெயாக நிற்பவர் என்றாள் சம்யுக்தா. அதெல்லாம் கடந்த சில வருடங்களாகத்தான் பெருமூச்செறிந்தாள் ஞானம். ஏன், அதற்கு முன்பு சம்யுக்தா? என் திருமணத்திற்கு முன்பு உன் தாத்தா, அதாவது என் அப்பா, இப்படித்தான் நிறைய நிபந்தனைகள் போட்டார். உதாரணத்திற்கு மது அருந்தக்கூடாது, சீட்டு விளையாடக்கூடாது. உன் மாமாவும் அதற்கெல்லாம் சம்மதித்துத்தான் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய உண்மையான உழைப்பினாலும் நன்னடத்தையாலும் அவருடைய நடுத்தர குடும்பம் பெரும் பணக்கார குடும்பமாக மாறியது. எங்களுக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தன. 10 ஆண்டுகள் ஓடின. அதுவரை எல்லா விஷயங்களிலும் என்னை கலந்து ஆலோசித்தவர் பணம் பெருக பெருக என்னை விட்டு விலக ஆரம்பித்தார். நண்பர்களின் ஆலோசனைப்படித்தான் எல்லாம். அப்போதுதான் என் கஷ்டகாலம் தொடங்கியது. நண்பர்கள் ஆலோசனைப்படி திரைப்படம் எடுக்க முடிவு செய்தார். இதனால் நடிகர்களும் நடிகைகளும் வீட்டுக்கு வர ஆரம்பித்தனர். திரைப்படம் ஒன்றும் வளரவில்லை. குழியும் கூத்துமாக வீடு இரண்டு பட்டது. வேண்டாத பெண்களின் சகவாசம் வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வீடு எல்லாம் கடனில் மூழ்கின. இவரது உடல்நலமும் மனோதைரியமும் குண்டின. என் மாமியாரும் மாமனாரும் கவலையிலும் அவமானத்திலும் காலமானார்கள். நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர உன் அப்பாவும் என் நாத்தனார் கணவரும் தான் பணத்தாலும் பேச்சாலும் உதவினார்கள். இப்போது சொல், என் அப்பா கூடத்தான் எத்தனையோ நிபந்தனை போட்டு என் திருமணத்தை நடத்தி வைத்தார். கடைசியில் எல்லாம் விழலுக்கரைத்த நீராகத்தானே ஆனது. நான் போட்ட கணக்கொன்று, அவன் போட்ட கணக்கொன்று, இரண்டுமே தவறானது என்ற கண்ணதாசன் பாடல்தான் எவ்வளவு பொருத்தமானது என்றாள் ஞானம். என்ன அத்தை சொல்கிறீர்கள், என் எதிர்பார்ப்பு தவறான? தவறென்று சொல்லவில்லை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்று சொல்வதில்லையா? இப்போது உன் எதிர்பார்ப்பின்படி இருந்துவிட்டு விதிவசத்தால் நாளை மாறினால் என்ன செய்ய முடியும்? அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமான ஏமாற்றம் ஆகிவிடக்கூடாதில்லையா? அதற்காகத்தான் சொன்னேன். என்னடா அத்தை இப்படி பிளேடு போடுகிறாளே, என்ன நினைக்கின்றாயா சம்யுக்தா என்றாள் ஞானம். அதெல்லாம் இல்லை அத்தை, நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ நினைப்பது போல் மாப்பிள்ளை அமைந்தால் நல்லதுதான். ஒருவேளை அவன் சில ஆண்டுகளில் வேறு மாதிரி மாறினாலும் என்னை போல் இல்லாமல் தைரியமாக போராடி அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும். தீபம் உன் கையில் தான் இருக்கிறது, அதில் விளக்கும் ஏற்றலாம், வீட்டிற்கு தீயும் வைக்கலாம். என்ன நான் சொல்வது என்றாள் அத்தை. அமைதியாக தலையாட்டினாள் சம்யுக்தா. ஒரு வாரம் வீடு அமைதியாக இருந்தது. அம்மா மட்டும் வரும் நல்ல வரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டார். எந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். நல்ல சம்பந்தத்தை கை நழுவி விட்டோமோ என்று அப்பாவுக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் போலும். அம்மா சொல்லும் போதெல்லாம் லேசாக தலையை ஆட்டி கொண்டு வீட்டில் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அதே பெரிய கார் இவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அன்று போலவே இன்றும் ஆண்களும் பெண்களும் ஆடம்பரமாக பட்டும் ஜரிகையுமாக வந்து இறங்கினர். ஆனால் இன்று பழத்தட்டுகளோ பூத் தட்டுகளோ இல்லை. வரலாமா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்து அமர்ந்தனர். வந்தவர்களுக்கு தண்ணீரும் காஃபியும் கொடுத்து ஞானமும் லக்ஷ்மியும் உபச்சரித்தனர். ஆனால் அவர்கள் எதையும் தொடவில்லை. அதுவரை அங்கே நின்றிருந்த சம்யுக்தா உள்ளே போக திரும்பினாள். அம்மா நீயும் உட்காரம்மா என்றார் கதிரின் தந்தை. சம்யுக்தாவும் அமைதியாக தந்தையின் பக்கத்தில் அமர்ந்தாள். பெரியவர்தான் பேசினார். எங்கள் மகன் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உங்கள் மகளோடுதான் என்று பிடிவாதமாக கூறிவிட்டான். எங்கள் மகனின் சந்தோஷம்தான் எங்களுக்கு பணத்தை விட பெரியது. எங்களுக்கும் உங்கள் மகளை மிகவும் பிடித்து விட்டது. அவள் பேசிய பேச்சும் வேதம் போல் இருந்தது. அதனால் தலைவரிடம் நேரில் சென்று நடந்ததை கூறி எங்கள் பேரில் உள்ள டாஸ்க்மாக் கடைகளை மாற்றச் சொல்லிவிட்டேன். இப்போது எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவாயா அம்மா என்றார். சம்யுக்தாவின் அம்மாவும் அப்பாவும் ஆவலோடு அவள் முகத்தை பார்க்க அத்தை கண்ணசைக்க சம்யுக்தா ஒரு புன்னகையுடன் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.